சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 7வது சூத்திரத்து 3வது அதிகரணத்திலே 3வது பாடல், அதுதான் 7வது சூத்திரத்திலேயே இறுதி பாடல். அதனை சிந்திக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். இப்பொழுது பாடலை பார்க்கலாம். அறிவிக்க அறிதலானும் அழிவின்றி நிற்றலானும் குறிபெற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தன நிற்பன் அன்றே திருவிப்பன் மலங்களெல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே. அறிவிக்க அறிதலானும் தன் அறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தை இன்றி அமையாமையானும், அறிவிக்க அறிதலானும் என்றால் உயிரானது ஒருபோதும் தானே அறியாது, அது சிவபெருமான் அறிவித்தே அறிகின்றது. அந்த சிவபெருமானுடைய திருவருள்தான் உயிருக்கு அங்கே வியஞ்சகமாக இருப்பது, துணையாக உதவக்கூடியது வியஞ்சகம். ஆக அந்த வியஞ்சகமாக இருப்பது எப்போதும் முதல்வனுடைய திருவருள்தான். ஆகவே தன் அறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தை இன்றி அமையாமையானும், உயிர் எப்பொழுதுமே வியஞ்சகமாக திருவருளை கொண்டுதான் அறியுமே ஒழிய ஒருபோதும் தானாக அறியாது. அதான் தன் அறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தை இன்றி அமையாமையானும். பாருங்க, தொடர பார்த்தா சாதாரணமாக இருப்பது போல தோல்லுகிறது. அறிவிக்க அறிதலானும் எப்படி அதை வந்து சித்தாந்த நோக்கில் அந்த உரை சொல்லியிருக்காங்க பாருங்க. தன் அறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தை இன்றி அமையாமையானும் தான் பெரிய பெரிய ஆசிரியர்கள் அருளாளர்களுடைய உரையினுடைய சிறப்பு அதுதான். அப்புறம் அழிவின்றி நிற்றலானும் இருக்கு. அழிவின்றி நிற்றலானும், இந்த இடத்துல அறிந்த பின் அப்படின்னு ஒரு தொடரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அறிந்த பின் அழிவின்றி நிற்றலானும் என்று பொருள் சொன்னாங்க. எப்போ அப்படின்னா, வினைக்கீடான போகங்களை முதல்வன் அறிவிக்க உயிர் அறிகின்றது. ஆனால் அது அஞ்ஞானமான நிலை. தனக்கு முதல்வன் தான் அறிவிக்கின்றான் என்ற உணர்ச்சியின்றி தானே அறிந்து வருவதாக உயிர் அறிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த கருத்து இருக்கிற வரைக்கும் அது பிறப்பு இறப்புகளிலே சுழன்று வருகின்றது. ஆனால் பக்குவமான நிலையிலே முதல்வன் அறிவிக்கவே நாம் அறிகின்றோம் என்று உணர்கின்றது. அப்படி உணர்ந்த பின் அது பிறப்பிறப்பை கடந்து அழிவின்றி நிற்கின்றது. அதனால அறிந்த பின் அழிவின்றி நிற்றலானும் உரையாசிரியர் அங்கே சொல்லியிருக்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து போற்ற வேண்டும். அப்புறம் அப்படி இருப்பதனால, இந்த தன்மைகள் உயிருக்கு இருப்பதனால, உயிர் அறிவித்தாலன்றி அறியாது. அது சிவம் உணர்த்த அந்த சிவத்தை கண்டு அதன் பின் அது அழிவின்றி முத்தியிலே இருக்கின்றது. ஆகையினால உயிருக்கு குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது, இரண்டாம் அடி குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்குன்னு இருக்கு. உயிருக்கு முதல்ல வச்சுக்கிட்டாங்க. உயிருக்கு குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது. உயிர் தூள சித்து என்பதும் தூள சத்து என்பதும் கூறப்படும். குறிபற்றனா இந்த குறிங்கிறது தான் தூளம். தூளம்ங்கிற ஒரு அடைமொழி உயிருக்கு சாரும். உயிர் சித்து தான், ஆனா தூள சித்து. ஆமா, வலு குறைந்தது, அறிவித்தால்தான் அறியும். தூள சத்து, சத்தாகிய சிவத்தை சார்ந்தால்தான் அதுவும் சத்தாந்தன்மை பெறும். அது வரைக்கும் வேறு அசத்தை சார்ந்து அசத்தான் தன்மையில் நிலையாமை எழுதி வரும். அதனால உயிர் தூளசித்து என்பதும் தூளசத்து என்பதும் கூறப்படும். ஆமா, தன் இயல்பில் தானாகவே அது சித்தாகவோ சத்தாகவோ இருக்க முடியாது. சிவத்தை சார்ந்துதான் அந்த தகுதிகள் அது பெற முடியும். அதனால தூளசித்து தூளசத்து. ஈசன் உயிர்க்கு மலங்கள் எல்லாம் பின் அருளினாலே பெருவிப்பன். இது இரண்டாம் அடியின் இறுதியில் உள்ள ஈசனை எடுத்துக்கிட்டு நான்காம் அடிக்கு போயிடணும். மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே பெருவிப்பன். முதல்வன் அவ்வுயிரின் கண்ணதாகிய மலத்தை பின்னர் அருளான் நீக்கி அறிவிக்கும் வியஞ்சக பொருள் ஆகலால். முதல்ல அவன் வந்து மலத்தோட உயிரை இருக்க வச்சே வந்து வினைக்கீடான விடயங்களை அறிவிப்பான். பக்குவம் எய்திய பின் அந்த உயிருக்கு மலங்களை முழுமையாக நீக்கி தன்னையே அறிவிப்பான். அதுதான் பின்னர். பின்னர்னா பக்குவம் வந்த பின்னர். முதல்வன் அவ்வுயிரின் கண்ணதாகிய மலத்தை பின்னர் அருளான் நீக்கி, பின்னர் பக்குவம் வந்த பின்னர் அருளான் நீக்கி அறிவிக்கும் வியஞ்சக பொருள் ஆகலால். ஆகலால் மூன்றாம் அடி தானே விட்டு போயிருக்கு, அதை சொல்லிட வேண்டிதான். நெறி நித்த முத்த சுத்த சித்தன நிற்பன் அன்றே. நெறி என்றால் இந்த இடத்துல முறைமை என்று பொருள். என்ன முறைமை? தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாத முறைமை. உயிர் மாதிரி வியஞ்சகத்தை சார்ந்திருக்காம இறைவன் எப்படி இருக்கின்றான்? தனக்கு ஒரு வியஞ்சகம், ஒரு துணை. தான் அறிவதற்கு தன்னுடைய அறிவு நிகழ்ச்சிக்கு ஒரு துணை வேண்டியதில்லை. யாருக்கு? இறைவனுக்கு. அப்படிப்பட்ட முறைமையில் அவன் அறிகின்றான். அதான் நெறின முறைமை, தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாத முறைமை உடைய உடையவனாக இறைவன் இருப்பதனால அவன் எப்படிப்பட்ட சித்து, நித்த முத்த சுத்த சித்து. நித்த முத்த சுத்த சித்து, நித்த முத்த அதிசூக்கும சித்து, சித்து மட்டுமல்ல அப்படிப்பட்ட சத்து, நித்த முத்த சுத்த சத்து. சித்து கூட சத்தையும் அங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்புரையில சொல்லுவார். உயிர் வந்து, ஏன்னா உயிருக்கு தூள சித்து தூள சத்து சொன்னான் இறைவனை. நித்த முத்த சுத்த மூன்று அடைகள், நித்த முத்த சுத்த சித்து, அதே மாதிரியான சத்தும் கூட, நித்த முத்த சுத்த சத்து. ஆகவே சிவபெருமான் தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாத முறைமையுடைய நித்த முத்த அதிசூக்கும சித்தாயும் சத்தாயும் நிற்பன் என்க பதவுரையிலே. அடுத்த பொழிப்புரை, தன் அறிவு நிகழ்ச்சிக்கு வியஞ்சகத்தை இன்றி அமையாமையால் உயிர் தூடசித்து என்பதும், அவ்வுயிரின் கண்ணதாகிய மலத்தை நீக்கி அறிவிக்கும் வியஞ்சகப் பொருள் ஆகலால் சிவம் தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாத அதிசூக்கும சித்து என்பதும் இனிது விளங்கும் என்பதாம். இப்ப குறிப்புரை, இதற்கு எடுத்துக்காட்டு அருமையா இருக்கு உலகியல்ல. என்னன்னா, இவ்வியல்பு கண்ணொளி ஞாயிற்றின் ஒளிகளின் வைத்து கண்டுகொள்க. ஐயா, உயிரும் சித்து முதல்வனும் சித்து, ஆனா அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இவ்வளவு வேறுபாடு சொல்றீங்களே அப்படின்னா, அதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு கண்ணொளி, அதுவும் ஒளிதான். ஞாயிற்றின் ஒளி அதாவது சூரிய ஒளி, அதுவும் ஒளிதான். ஆனாலும் கண்ணொளி சூரிய ஒளியை வியஞ்சகமாக துணையாக கொண்டு அன்றி எதையும் காணாது. ஆனா சூரிய ஒளி தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாமல் கண்ணொளியை மறைக்கும் அந்த இருளை நீக்கி கண்ணொளிக்கு எல்லாவற்றையும் காட்டும் என்று, அத மாதிரிதான் இந்த உயிர் அறிவும் சிவன் அறிவும் என்று சொல்லி இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது இயல்பு கண்ணொளி ஞாயிற்றின் ஒளிகளின் வைத்து கண்டுகொள்க என்று ஒரு குறிப்புரை தந்தார். ஆக அடுத்தால, சித்து இயல்பு போல் சத்து இயல்பினும் வேற்றுமை காட்டுவார் அழிவின்றி நிற்றலால் சத்தும் கூறுவதென்றார். உயிரைய சத்துன்னு சொல்றோம் அப்படின்னா, அது முத்தி நிலையில ஒரு நிலைவேற்றினை பெறுகின்றது, அது பற்றி அதை சத்துன்னு சொல்லலாம். சிவத்தை அறிந்த பின் அது அழிவின்றி நிற்கின்றது, அது பற்றி அது சத்துன்னு சொல்லப்படுது. சத்தை சார்ந்தால்தான் அது சத்து. ஆகவே சத்தை சார்ந்து அழிவின்றி நிற்றலால் சத்தும் கூறுவது, சத்துன்னு உயிரை சொல்லலாம். ஆனா முதல்வன் அப்படி இல்லை, அவன் எப்பவுமே சத்தாந்தன்மையில் இருப்பவன். ஆகவே முதல்வனை போன்ற சத்து அன்று ஆன்மா. அதனால சத்து இயல்பிலும் வேற்றுமை காட்டுவதற்காக வேண்டி அறிந்த பின் அழிவின்றி நிற்றலால் சத்தும் கூறுவதுன்னு சொல்லியிருக்கிறார். அறிந்த பின் என்பது அவசியம் சேர்த்துக்கணும், அது அடுத்தால சொல்றாரு பாருங்க. அறிவிக்க அறிதலானும் அறிந்த பின் அழிவின்றி நிச்சலானும் என்று உரைக்க. ஆக அறிந்த பின்கிற தொடர் நாமளா சேர்த்துக் கொள்றோமே பாடல இல்லையா, அது அது இருந்தாதான் அங்க பொருள் கிடைக்கும் என்று நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. அப்ப அது இருந்தாதான் அங்க பொருள் உணவு வந்து அங்க நமக்கு அந்த பொருள் உணர்த்தும் ஆற்றல் அங்க வருது, அதனால அது ஆற்றலால் பெறக்கூடியது. ஆகவே அறிந்த பின் என்றது ஆற்றலான் வந்ததுன்னு சொன்னார். அடுத்தால, சுத்த சித்து என்பொழியும் சத்து என்பது கூட்டி உரைக்கப்படும். முதல்வன் எப்படிப்பட்ட சித்து, நித்த முத்த சுத்த சித்துனர், அத மாதிரியே சத்தாகவும் இருக்கின்றான் என்று சொன்னேன். அதுதான் அங்கேயும் அந்த கருத்து தான், இதான் இதன் அடிப்படையில தான் சொன்னேன். சுத்த சித்து என்பொழியும் சத்து என்பது கூட்டி உரைக்கப்படும். சுத்த சித்து சுத்த சத்து என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்புறம், பிரிவிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே, பின் என்றால் பக்குவம் வந்த பின் உயிர்க்கு அருளினாலே மலங்கள் எல்லாம் பிரிவிப்பன், அதான் பிரிவிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே என்ற இதனால் வருகின்ற சூத்திரத்துக்கு தோற்றுவாய் செய்ததுவும் ஆயிற்று. வருகின்ற சூத்திரம் எட்டாம் சூத்திரம், அதுல பக்குவம் வந்த ஆன்மாவை முதல்வன் குருவாக வந்து தீக்கைகள் அருளி தன்னுடைய அருளாலே அதற்கு அந்த ஆன்மாவின் மலங்களை எல்லாம் போக்குகின்றான் என்ற செய்தி வர இருக்கின்றது. அதனால அந்த சூத்திரத்துக்கு இப்ப தோற்றுவாய் செய்த மாதிரி ஆயிட்டது இந்த அடியினால. எந்த அடியினால என்றால், இந்த பாடலின் இறுதி அடி, பிரிவிப்பன் மலங்கள் எல்லாம் பின் உயிர்க்கு அருளினாலே, பக்குவம் வந்த பின் உயிர்க்கு மலங்கள் எல்லாம் பிரிவிப்பன், குருவாக வந்து மலங்களை எல்லாம் பிரிவிப்பான் என்று சொல்வதன் மூலம் வருகின்ற சூத்திரத்துக்கு தோற்றுவாய் செய்ததும் ஆயிற்று. இவை மூன்று செய்யுளானும், என்ன மூன்று செய்யுள், சத்த இந்த மூன்றாவது இரணத்தில் உள்ள இந்த மூன்று செயல்கள், இந்த மூன்றாவது இரணத்தில் மொத்தம் மூன்று செயல்கள் தானே, அந்த மூன்று செயல்கள் சத்த சத்து அறிவதான்மா அப்படின்னு ஒரு செயல் பார்த்தோம். அப்புறம் சுத்த மெஞ்ஞான மேனிச்சோதிவால் பார்த்தோம். இப்போ அறிவிக்க அறிதலானும் பார்த்திருக்கிறோம். இந்த மூன்று செயல்களாலும் மூன்று உண்மைகள் உணர்த்தப்படுகின்றன. என்ன, சத்த சத்து அறிவதான்மா என்ற செயல்னால உயிருக்கு என்ன உரிமை இருக்குது? சத்து அசத்து இரண்டினையும் அறியும் உரிமை உண்டு என்ற செய்தி அங்க தெரிந்து கொண்டோம். அப்புறம் சுத்தமிஞான மேனி சோதிவாள் அந்த பாடல் மூலமாக அதற்கு காரணத்தை அறிந்து கொண்டோம். அது அசத்தை சார்ந்து அசத்தை அறிகின்றது, சத்தை சார்ந்து சத்தை அறிகின்றது. ஏன் அது அசத்தை அறியக்கூடிய நிலைமையில இருந்தது? அதுல இருந்து விடுபட்டுல அது எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அது அதை விடுபட்டு என்ன இந்த போராட்டம்னா என்ன பல துன்பங்களை அனுபவித்து அப்புறம் அதுக்கு பக்குவம் உண்டாகி சிவ வழிபாட்டுக்கு வந்து அந்த சிவ வழிபாட்டில் மேலும் மேலும் முன்னேறிதான் அது அசத்தாஞ்சார்பிலிருந்து நீங்கி அந்த சத்தை சார நிலைக்கு உயர்கின்றது. ஏன் இந்த நிலைமை அப்படி? ஏன் அசத்தை முதல்ல அதை அறியணும் என்று சொன்னால் அதற்கு காரணமாகிய மல மறைப்பு ஆன்மாவுக்கு இருந்திருக்கின்றது. அந்த மல மறைப்பு தான் காரணம். ஏன் அப்போ உயிருக்கு மட்டும் அந்த மலமறைப்பு இருக்கிறது, முதல்வனுக்கு ஏன் இல்லை? அதை விளக்கி சொன்ன பாடல் தான் சுத்தமிஞான மேனி சோதிவாள் சொல்ற பாடல். அதனால ஆன்மாவுக்கு தான் அந்த அசத்தை அறியும் தன்மை உள்ளது என்று அதற்கு காரணத்தை சொன்னது இரண்டாம் பாடல தான். அதற்கு காரணமும் அசத்தை அறிதற்கு காரணமும் அது ஆண்டு உளதா மாறும். அதற்கு அது ஆண்டு உளதா மாறும் தெரித்துணர்த்தி அது ஆண்டு உளதா மாறும். அதாவது இந்த மூன்றாம் பாடல வந்து சிவத்தை அறிவதற்கு முன்பு இந்த ஆன்மா வந்து பிறப்பிறப்புகளில் பட்டு வந்தது, சிவத்தை அறிந்த பின்பு அழிவின்றி நிற்கின்றது என்று சொல்லி அந்த ஆணவ சார்பு இருக்கின்ற முறைமையை இந்த மூன்றாம் பாடல் மூலமும் இப்படி மூன்று பாடல்களையும் இந்த மூன்று செய்திகளையும் சொல்லி பாரிசேட அளவையார் பெறப்பட்ட மூன்றாம் கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஏழாம் சூத்திரம் எப்படி சொல்லியது? முதல் நூல் ஏழாம் சூத்திரம் மாதிரி சொல்லாம இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு முதல் நூல் ஏழாம் சூத்திரம் சொன்ன மாதிரி சொல்லாம அந்த செய்தி நம்ம ஏற்கனவே சூத்திரம் பார்க்கும்போது பார்த்ததுதான். முதல் நூல் ஏழாம் சூத்திரம் ஆன்மா சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும்னு சூத்திரத்திலே சொல்லியிருக்கு, இருதிறன் அறிவுள்ளது சொல்லியிருக்கு. இங்க அப்படி சொல்லல. சத்தாகிய சிவமோ அசத்தாகிய உலகத்தை அறியாது, அசத்தாகிய உலகமோ சத்தாகிய சிவத்தை அறியாதுன்னு சொல்லி அந்த அளவுல விட்டுட்டாங்க. இதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறியாது என்று சொல்லி அது காரணமும் சொல்லியிருக்கு. அது மாதிரி அசத்தாகிய உலகமும் சத்தாகிய சிவத்தை அறியாதுன்னு அதுவும் தக்க காரணங்களோட சொல்லியாச்சு, அதோட விட்டாச்சு. அப்போ சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகம் ரெண்டுத்தையுமே அறிவது எது என்ற கருத்து அங்க சொல்லல. அது வந்து தானாகவே பெறப்படும், பாரிசீக அளவினால் பெறப்படும் விட்டுட்டாங்க. மூன்று பேர் இருக்கும்போது இரண்டு பேரை சுட்டி இவர்கள் இருவரும் கல்வர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டா எஞ்சி இருக்கின்றவன் தான் கல்வன்னு தெரிஞ்சு போயிரும். பாரிசீகளுக்கு காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு. அத மாதிரி சத்தாகிய சிவமும் அசத்தாகிய உலகத்தை அறியாது, அசத்தாகிய உலகமும் சத்தாகிய சிவத்தை அறியாதுன்னா அப்ப உலகம் சிவம் அசத்து சத்து ரெண்டையுமே அறியக்கூடியது எது? இரண்டும் அல்லாத உயிர் என்பது அங்க பாரிசீகளால் பெறப்படும். அப்படி பெறப்பட்ட அந்த கருத்தை இங்கு நல்லா விளக்கமா சொன்னார். சூத்திரத்துல அங்க பாரிசீகளால் பெற வைத்தாலும் இந்த அதிகரணத்துல விளக்கமா வெளிப்படையா சொல்லிட்டாரு. சத்து அசத்து அறிவது ஆன்மா தான், சத்தும் அசத்தும் அன்று என்று நல்ல விளக்கமா சொல்லிட்டார்கள். ஆகவே அந்த பாரிசீக அளவையால் பெறப்பட்ட மூன்றாம் கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது என்று இங்கே அருமையாக சொன்னார்கள். ஆக சத்து அசத்து அறிவது ஆன்மா பாடல்ல உயிருக்கு சத்து அசத்து ரெண்டையுமே அறியக்கூடிய உரிமை இருப்பு என்பதை சொல்கின்றார். சுத்தமஞ்ஞான மேனி பாடல்ல உயிருக்கு தான் அசத்தின் சார்பு இருக்கும், முதல்வனுக்கு இருக்காது என்று ஏன் அப்படி இருந்த இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை சொல்றார். இந்த மூன்றாம் பாடல்ல அந்த அது ஆண்டு உளதா மாறும், அந்த அசத்தாந்தன்மை அசத்தாந்த தன்மையாக ஆன்மா இருப்பதற்கும் பின்பு சத்தாந்தன்மையாக இருப்பதற்கும் காரணம் சொல்லி அது தூள சித்து தூள சத்துன்னு காரணம் சொல்லி அந்த தூளத்தன்மை இருப்பதனாலதான் அந்த ஆன்மாவுக்கு முதல்ல அசத்தான் சார்பு ஏற்பட்டு அப்ப அறிவிக்க அறியக்கூடிய ஒரு பக்குவம் அதுக்கு இருப்பதனால அது பின்னால அசத்தான் சார்பிலிருந்து நீங்கி சத்தான் சார்புக்கு வருகின்றது போன்ற செய்திகளை எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த அளவிலே இந்த ஏழாம் சூத்திர சிந்தனையானது நிறைவுக்கு வருகின்றது.